ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 20-23. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. யத்ரோ பரமதே சித்தம் நிரோதம் யோகசேவயம் யதா சைவாத்மநாத்மானம் பஷ்யம் ஆத்மனி துஷ்யதீம் சுகம் அத்தியந்திகம் யத்தன் புத்திக்ராஹ்யம் மதீந்திரியம் பீதி யத்ர நாசைவாயம் ஸ்திதச்சலித தத்வதஹம் யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹம் யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேனம் குருநாபி விசல்யதே தம் வித்யா துக்க சோம் யோகம் யோகம் யோக சம்நிதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ரோச பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதகி ஜெய். சமாதி என்றழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். இவ்வாறு நிலைப்பற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வலுவுவதில்லை, இதைவிட உயர்ந்த லாபம் எதுவில்லை என்று நினைக்கின்றான். அத்தகு நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபொழுதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும். ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலேதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 20-23 இருக்கும். பகவான் சர்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் தினந்தோறும் ஒரு அவதாரத்தை பற்றி பேசி வருகிறோம். நேற்று 17வது அவதாரமாக சில வியாசதேவருடைய அவதாரத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 3 காண்டம் 1 வந்து 18வது அத்தியாயம் அவதாரமாக ராமச்சந்திர பகவானை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ராமருடைய அவதாரத்தை ராம நவமி அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதனால் அடுத்த அவதாரம் 19வது அவதாரமாக பலராமருடைய அவதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலராமர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய அண்ணன் சகோதரன். அவர் பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. பலராம் வந்து வெள்ளை நிறமாக இருப்பார். பகவான் கிருஷ்ணர் வந்து கார்மேக நிறமாக அழகாக வந்து இருப்பார். பலராமருடைய முக்கியமான சேவை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே அவருடைய மனப்பான்மை. எப்போ பார்த்தீங்களாம் எப்போ பார்த்தாலும் பலராமர் பகவானுக்கு சேவை செய்வதே அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. பகவான் பலராமர் வந்து 7வது குழந்தையாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதாரம் செய்தார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணலீலை பார்க்கும்பொழுது கிருஷ்ணலீலைனாலே வந்து பார்க்கும்பொழுது அப்போ பேசலாம், எப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது, எப்படி அவர் ஜெயிலுக்கு கம்சனால் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். அப்போ 6 குழந்தைகளை கொன்று விடுகிறான் கம்சன். அப்படி 6 குழந்தைகளை கொன்று விட்ட உடனே 7வது குழந்தையாக பலராமர் அவதாரம் செய்கின்றார். அப்போ அந்த குழந்தை என்ன ஆகிறது அப்படின்னா தேவகியனுடைய கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்டு பகவான் ஏன் அப்படி தேவகியோட கர்ப்பத்தில் வந்து அவதாரம் செய்கிறார் அப்படின்னா, பகவான் என்றைக்குமே கிருஷ்ணர் சர்வேஸ்வரன் என்றைக்கும் தூய்மையான இடத்துல தான் இருப்பார். எங்கெங்கெல்லாம் தூய்மை இருக்கிறதோ அங்கே தான் நம்மளோட ஹிருதயம் என்னைக்கு தூய்மை இருக்கிறதோ அப்போ தான் பகவான் வந்து நம்மளோட ஹிருதயத்தில் இருப்பார். என்னங்க கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கார் அப்படின்றீங்க, இப்போ தூய்மையாக இருந்தால் தான் இருப்பார் அப்படின்றீங்க அப்படின்னா எல்லாருடைய ஹிருதயத்திலும் பகவான் இருக்கின்றார். இருந்தாலும் எப்போ நம்ம ஹிருதயம் தூய்மையாக இருக்கிறதோ அப்போ தான் நம்மளால் உணர முடியும் பகவான் எல்லாருடைய ஹிருதயத்துலையும் தான் இருக்கிறார். எல்லா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்சாரம் இருக்குது அப்படின்னா ஒயரில் எல்லா இடத்துலையும் தான் மின்சாரம் இருக்குது, ஆனால் எங்கே நம்ம பல்பு போடுறோமோ அங்கே தான் மின்சாரம் தெரிகிறது. அதுபோல் பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கிறார், யார் யாரெல்லாம் வந்து தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் தரிசனம் கிடைக்கிறது. அதுபோல் பகவான் எங்கெங்கெல்லாம் தூய்மையாக இருக்கிறதோ தேவகியினுடைய கர்ப்பத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிய பலராம்ஜி அங்கே போயிட்டு அவதாரம் செய்து அதுக்கப்புறம் மோகினுடைய கர்ப்பத்துக்கு வந்து போகிறார். அப்படி அதனால தான் அவருக்கு பெயர் சங்கர்ஷனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவருடைய முக்கியமான சேவை பகவானுக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே அவருடைய முக்கியமான சேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கிருஷ்ணர் பலராமர் எல்லாம் என்றைக்குமே வந்து அவர்களுடைய சகாக்களுடைய நிறைய கேளிக்கைகள் விளையாடுகள் கூத்து பயங்கரமாக வந்து விருந்தாவனத்தில் தினந்தோறும் மாடு மேய்க்க போயிட்டு பகவான் கிருஷ்ணர் வந்து ஆனந்த கடலில் நண்பர்களோட இருப்பார். அப்படியே ஒரு நாள் வெயில் காலம் நடக்கும் பொழுது விருந்தாவனத்தில் பார்த்தேன் அப்படின்னா வெயில் காலத்துலேயும் வெயில் காலம் பயங்கரமான வெயில் காலம் இருந்தாலும் அப்போ வந்து வசந்த காலமாக இருந்துச்சான். ஏன் பகவான் கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த வெயில் காலம் கூட வசந்த காலமாக வந்து இருந்துச்சான். மிகவும் அருமையாகவும் ரம்யமாகவும் அப்படியே பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அப்படியே பயங்கர செல்வ செழிப்புமாக இன்றைக்கெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் விவசாயம் நடக்கிறதோ அங்கே போயிட்டு நம்ம சும்மா பார்த்தாலே போதும், விவசாய நிலத்தை சும்மா பார்த்தாலே போதும் நமக்கு எங்கேருந்து வந்து சந்தோஷம் வருது அப்படிங்கிறதே தெரியாது. இப்போல்லாம் எங்கே ஒரு கட்டடமோ நல்லா புகை வர்றத காற்று அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் ஏகப்பட்ட கட்டிடங்கள் மாசுபடிந்தது சண்டை சச்சரவுகள் அப்படியே நகர வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அந்த வில்லு வந்து நகம் கிராமப்புறங்களில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் விவசாய நிலம் இருக்குது பச்சை பசேற்ற இருக்கிறத வந்து ஒரு தடவை கண் அப்படியே பார்த்தோம்னாலே நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல் இங்கே விருந்தாவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ரம்யமாக பகவான் கிருஷ்ணர் இருக்கும் பொழுது மிகவும் ரம்யமாக வந்து இருந்தது. மரங்களெல்லாம் பச்சை பசேர்னு நிறைய பழங்களுடைய வந்து செடி கொடிகள்லாம் நிறைய வந்து மலர்களையும் அதுக்கப்புறம் நிறைய பழம்லாம் பழுக்கிறது பயங்கர வாசனம் வருகிறது. அதுக்கப்புறம் அருமையாக வந்து நதிகள் எல்லாம் ஓடுகின்றது பறவைகள் எல்லாம் வந்து அருமையாக வந்து அதெல்லாம் வந்து நான் அருமையாக பறவைகள் பாட்டு பாடிக்கொண்டு ரொம்பவும் இடத்த பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு ரம்யமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பசங்கள் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் பலராமருடைய நண்பர்கள் எல்லோருமே என்ன பண்ணுறானுங்க இந்த குட்டி குட்டி பசங்கள் எல்லாருமே சேர்ந்து நிறைய மரம் இருக்குது அந்த மரத்துலேருந்து இலையெல்லாம் பறித்து அவன் ஒன்று அப்படியே என்ன பண்ணிக்கிறானோ அப்படி இங்கேயும் அங்கேயும் சொருவிட்டு அதுக்கப்புறம் நிறையா வந்து பூவெல்லாம் வச்சு பண்ணி பூவெல்லாம் எடுத்து அவனுக்கெல்லாம் வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய கீர்த்தனங்கள்லாம் பாடி ஒருத்தன் ஆடுறான் ஒருத்தன் பாடுறான் ஒருத்தன் குதிக்கிறான் ஒருத்தன் மயில் மாதிரி கத்துறான் ஒருத்தன் பசுமாடு மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி பயங்கரமாக வந்து கிருஷ்ணர் பலராமர் அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும் விளையாண்டு கொண்டே இருந்தார்கள். அப்படி விளையாண்டு கொண்டே இருக்கும் பொழுது பிரலம்பாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து கம்சன் வந்து அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா கிருஷ்ணர் பலராமரை கொன்று விட வேண்டும் அப்படின்னு. இதுதான் நாஸ்திகவாதிகளுடைய அசுரர்களும் நாஸ்திகவாதிகளும் வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து கடவுளை கொன்று விட வேண்டும் கிருஷ்ணரை கொன்று விட வேண்டும் அதுதான் அந்த நாஸ்திகவாதிகளும் அதுக்கப்புறம் அந்த அசுரர்களிடம் எண்ணமாக இருக்கிறது. சூரியனுக்கு நாய் குலைத்தால் வந்து நாய்க்கு தான் ஒலிக்கும் ஒழிஞ்சு சூரியனுக்கு எந்த வந்த பிரச்சனையும் கிடையாது. அதுபோல் வந்து இவர்கள் கத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் பகவானுடைய திருவிளையாடல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படியே இந்த பிரலம்பாசுரன் என்ன பண்ணால் ஒரு அசுரன் மகா பெரிய அசுரன் அவன் வந்து கிருஷ்ண பலராமனோட நண்பர்களைப் போல மாறிக்கொண்டு அவன் அப்படியே வருகிறான். அப்படி வரும்பொழுது கிருஷ்ணர் பார்க்குறார் இவன் பெரிய அசுரன் ஆச்சு. இருந்தாலும் கிருஷ்ணருக்கு தெரியாதா எல்லாரோட ஹிருதத்திலையும் இருக்கார் சர்வசாகம் ரிதிசன்ன விஷ்டோ அப்படின்ட்டு எல்லாரோட ஹிருதத்திலையும் இருக்கார். இருந்தாலும் வந்து ஒன்றுமே தெரியாதது போல நண்பனே வா 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 விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த அசுரனையும் கூப்பிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் விளையாடுறார். அப்படி விளையாண்டே இருக்கும் பொழுது அவர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணர் பலராமன் இரண்டு பேரும் வந்து ஒவ்வொரு டீமு கிருஷ்ணர்கிட்ட ஒரு டீமு வந்து பலராமருடைய ஒரு டீமு அந்த மாதிரி பிரிச்சுட்டு எல்லாம் வந்து பயங்கரமாக விளையாடுகிறது கயிறு இழுக்கிறது அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் விளையாடுகிறார்கள். அப்போ விளையாண்டுகிட்டே இருக்கும் பொழுது என்ன பந்தயம் அப்படின்னா யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து ஜெயிச்சு அவங்கள வந்து தூக்கிட்டு போகணும். அப்படி போகும்பொழுது பலராமருடைய டீம் வந்து ஜெயிச்சிடும். அப்போ கிருஷ்ணருடைய டீமை வந்து கிருஷ்ணரோட டீம் வந்து பலராமருடைய டீமை தூக்கிட்டு போனான். அப்படியே இந்த பிரலம்பாசுரன் வந்து கிருஷ்ணரோட டீமில் இருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்ததோட நோக்கமே வந்து பலராமரையும் கிருஷ்ணரையும் கொல்லணும். அதுக்காண்டி இவன் என்ன பண்ணுறான், அந்த பிரலம்பாசுரன் பலராமரை தூக்குறான். பலராமரை தூக்கிட்டு அப்படியே அவன் ஓடுறான். அப்படி போகும்போது பார்த்தா அவன் பல மைல் தூரத்துக்கு ஓடுறான். அவன் அம்மாட்டு ஓடிட்டே இருக்கான். பலராமனும் பார்க்குறாரு, இவன் எங்கே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு ஓடுறானே நம்மளை அப்படின்ட்டு பார்க்குறார். பலராமர் வந்து ஆதிசேஷன். ஆதிசேஷனில் தான் இந்த பிரம்மாண்டமே இருக்குது. பகவான் என்ன பண்ணுறார், கீழே ஆதிசேஷன்லாம் படுத்திருக்கார். அந்த ஆதிசேஷனுடைய தலையினுடைய பாதல் தான் வந்து இந்த பிரம்மாண்டமே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படியே பகவான் இந்த பிரம்மாண்டத்தை தூக்கிட்டு இருக்கார் பலராமர். இவன் இந்த அசுரன் தூக்கிட்டே ஓடுறான். அப்போ என்ன பண்ணுறார், அவருடைய உடம்பை வந்து அப்படியே பெருசாகிறார். அவர் வந்து வெயிட்டை பயங்கரமாக வந்து இடை கூடுகிறார். எப்படி ஒரு சுமேரு மலையை தூக்கி வச்சா எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த கணத்துக்கு வந்து பகவான் மாறுறார். அப்படி மாறும் பொழுது அவனால் அதுக்கப்புறம் தூக்க முடியல, அப்படியே கீழே விட்டுறான். அவரை விட்டுட்டு அவனுடைய அசுரத்தன்மையான அவனோட உண்மையான உடம்பை சரீரத்தை காட்டுகிறான். அப்படி பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கான். அப்படியே வானத்து வரைக்கும் இருக்கிறான். அவனுடைய கண், அவனுடைய காது, அவனுடைய மூக்கு, அவனுடைய பல்லு எல்லாம் பார்த்தா பயங்கர கோரமாக இருக்குது. அப்படியே சிவப்பாக அப்படியே அவனுடைய முடியெல்லாம் பார்த்தா அப்படியே கம்பி மாதிரி இருக்கான். ஒவ்வொரு முடியும் ஒரு கம்பி மாதிரி இருக்கான். நம்ம பில்டிங் கட்டுற கம்பி மாதிரி, வீடு கட்டுற கம்பி மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு அவனோட முடி, அவனோட பல்லு, அவனோட மூக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர கோரமாக இருக்குது. பலராமர் பார்த்தார், ஒரே ஒரு குத்து விட்டார் அவன் மேலே. ஆதிசேஷனாச்சே, அவர் என்ன பண்ணார், எந்த வித பயமும் இல்லாமல் பட்டுன்னு ஒரு குத்து விட்டார். குத்து விட்ட உடனே எப்படி இந்திரன் வந்து இந்திரனுடைய வஜ்ராயத்தில் அடித்தா ஒரு மலை பிறண்டு விழுமோ, அது போல் இவன் என்ன பண்ணான், பலராமரை அடிக்கும் பொழுது இந்த பிரலம்பாசுரனை வந்து மலை மாதிரி அப்படி கீழே விழுந்தானான். விழும் பொழுது அப்படியே வந்து வாந்தி பேதி எல்லாம் அப்படியே ஓடுதான். அதுக்கப்புறம் இவரோட நண்பர்கள்லாம் பார்த்து பலராமரை பார்த்து, பலராமா ஏன்னா எங்கள் கூட தானே இப்படி சாதாரணமாக விளையாண்டுட்டு இருந்தேன், இந்த மாதிரி அற்புதமான வேலைகள்லாம் செய்கின்றாயே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நண்பர்களுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆனந்தம். ஏன்னா குட்டி பையனாக தானே வளராமல் இருந்தார், இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் ஆனந்தம், எல்லாருமே பயங்கரமாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சொல்கிறார் வந்து, பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், அற்புதம் 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 அப்படின்றார்கள். அதுக்கப்புறம் தேவி தேவர்கள் எல்லோருமே மாலத்திலிருந்து ஜெயா 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 சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த மாலைகள்லாம் வந்து போடுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து மலர்களை தூவுகின்றனர். அதுபோல் பகவானுடைய திருவிளையாடல்கள், அற்புதமான திருவிளையாடல்கள் விருந்தாவனத்தில் பலவிதமான திருவிளையாடல்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் பலராமர் அப்படின்னாலே யாரெல்லாம் வந்து பலராமரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து அற்புதமான ஒரு தைரியம் வந்து வாழ்க்கையில் கிடைக்கும். பலம் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ரென்த், பலம் பலம்னாலே பலம் தான் தமிழில். பலம் வந்து நிறைய பலம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அதுக்கப்புறம் வந்து சங்கரிஷ்ணன், யாருடைய கர்ப்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்டதோ அதனால் சங்கரிஷ்ணன் என்றும், ரோஹிணி நந்தன் அப்படின்னா ரோஹிணியோட பையனாக இருக்கிறதுனால ரோஹிணி நந்தன் அப்படின்றும், ராமா என்றும் அழைக்கப்படுகிறது. யார் ஒருவர் வந்து மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பாரோ அவருக்கு பெயர் ராமா என்றும், பகவானுக்கு பலவிதமான பலராமருக்கு பெயர்கள் இருக்கின்றன. இதுபோல பலவிதமான அற்புதமான லீலைகளை பகவான் பலராமர் செய்திருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்தில் இந்த பதத்தில் 6:20-23 வரைக்கும் பகவான் நேற்று எப்படி ஒரு காத்தில்லாத இடத்துல ஒரு விளக்கு எரிந்தால் எப்படி திருகார்த்தமாக எரியுமோ அதுபோல ஒரு யோகியானவன் அவனோட மனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த பதத்தில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எப்படி இந்த சம்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான துன்பங்கள் வருகின்றன. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, பக்தனாக இருந்தாலும் சரி, அபக்தனாக இருந்தாலும் சரி, நாஸ்திகவாதியாக இருந்தாலும் சரி, இந்த பௌதிக உலகத்தில் பலவிதமான துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி பலவிதமான துன்பங்கள் வரும் இந்த லோகத்திலே எப்படி வந்து விடுதலை பெறுவது, இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று எப்படி பயங்கரமான துன்பம் வந்தாலும் எந்தவித கலங்கமும் இல்லாமல் எப்படி ஆனந்தம் அடைவது அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்லுகின்றார். எவன் ஒருவன் வந்து பக்குவமான யோகியாக இருக்கின்றானோ, மனதை புத்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினவன் இந்த ஆனந்தத்தில் இருப்பான் அப்படிங்கிறத பற்றி சொல்கின்றார். சாதாரணமாக ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார் பொருளூரில், யோகம் அப்படின்னாலே இந்த பௌதிக செயல்களிலிருந்து விடுபடுவது தான் யோகம். நம்ம பௌதிக செயல்களில் ஈடுபட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அதிலிருந்து படிப்படிப்படியாக விலக வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து யோக பயிற்சியினுடைய முதல் காரணமே. இன்றைக்கி உலக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பௌதிக லோகத்தில் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு சமுத்திரம் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற சமுதிரத்துக்குள்ளே இருக்க மாதிரி. இப்போ நம்ம சமுதிரத்துக்குள்ளே இருக்கிறோம், சமுதிரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன மேலே தண்ணி படுது அப்படின்னா, நம்ம தான் சமுதிரத்துக்குள்ளே இருக்கோமே, தண்ணி படாமல் எப்படி இருக்கும், நம்மளோட உடம்பு நினையாமல் இருக்குமா? நினையாது. ஆனால் சமுதிரத்துக்குள்ளேயே இருக்கிறோம், ஆனால் வந்து என் மேலே தண்ணியே படக்கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஆசை. அப்போ தண்ணி படாமல் இருக்குன்னா என்ன பண்ணும், சமுதிரத்துலேருந்து மேலே வந்தால் தண்ணி படாது, அப்போ நம்ம வந்து நம்மளோட உடம்புல ஈரமே படாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணிக்குள்ளேயே வந்து இருக்கணும், அதே நேரத்தில் வந்து தண்ணியும் படாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து முடியாத காரியம். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன, நம்ம எப்போல்லாம் வந்து ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறோமோ இந்த பௌதிக செயல்களிலிருந்து விடுபட வேண்டும். பௌதிக செயல்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக செயல்களை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்கிறானோ அந்த அளவுக்கு வந்து ஆனந்தம் அடைய முடியும். அதுக்கப்புறம் ஸ்ரீ பிரபுபாதர் சொல்றார், எப்போ ஒருவனுடைய மனம் அவனுடைய புத்தி தூய்மை அடைகிறதோ, அப்புறம் வந்து அவன் ஆத்மாவையும் ஆத்மா நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிறத உணர்கின்றான். அதுக்கப்புறம் பரமாத்மா இருப்பதையும் அவர் உணர்கின்றான். எப்போ வந்து மனம் புத்தி இது இரண்டும் வந்து தூய்மை அடையும் பொழுது. அதுக்கப்புறம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கடவுள் சொல்லுவாங்க, எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கிறதுனால அவர்கள் என்ன சொல்வது உண்டு அப்படின்னா, எல்லாருமே கடவுள் தாங்க, ஏன்னா கடவுள் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கார் இல்லையா, அதனால எல்லாருமே கடவுள் தாங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவார்கள். எல்லாருமே வந்து நீங்களும் நாராயணன் நானும் நாராயணன் அது போல சொல்வது உண்டு. ஆனால் எல்லோருமே வந்து நாராயணன் கிடையாது, எல்லோருமே வந்து நம்மெல்லாம் வந்து ஆத்மா, பகவான் வந்து விபு ஆத்மா, அவர் வந்து நாராயணர், நம்ம என்றைக்குமே வந்து ஆத்மா, அவர் என்றைக்குமே வந்து கடவுள் அப்படிங்கிறதே வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எப்போ வந்து நம்ம ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உணர்கிறோமோ, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கின்றார், வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து கடல் போல வரும் அப்படின்றார். நம்ம வந்து இப்போல்லாம் வந்து குட்டி குட்டி சந்தோஷம் தான் அடைகிறோம், ஆனால் எப்போ வந்து நம்ம வந்து ஆன்மீக பயிற்சி திடகார்த்தமாக எடுத்துக்கொள்கிறோமோ, அவள் வந்து ஆனந்தமே வந்து கடல் போல் இருக்குமா, நம்ம வந்து கட்டுப்படுத்தினாலும் அதை வந்து நிற்காதான், அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆனந்தமும். அதுக்கப்புறம் அவன் வந்து உண்மையிலிருந்து என்றும் தவறுவதும் இல்லை. அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவன் வந்து கொஞ்சம் கூட எப்படி வந்து ஒரு இமயமலை இருக்கு அப்படின்னா அது நடுங்குவதே கிடையாது. அவன் அந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா, இமயமலையை பார்த்தீங்க அப்படின்னா அது அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எவன் ஒருவன் வந்து ஆன்மீக பயிற்சியை பக்தி பயிற்சியை எடுத்துக்கொள்கின்றனோ, அவன் எந்த விதமான பயங்கரமான துன்பங்கள் வந்தாலும் அவனை அசைக்க முடியாது அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் இங்கே வந்து சொல்கின்றார். அப்படி இந்த நிலைமைக்கு வரணும், நம்ம ஆத்மாவே பரமாத்மாவே இந்த யோக பயிற்சி செய்யணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் மிகவும் கடினம். வந்து கிருஷ்ணர் முன்னாடி சொல்லியிருந்தார், யோக பயிற்சி பண்ணணுன்னாலே வந்து வனப்பகுதிக்கு போகணும், காட்டுக்கு போகணும், நம்ம அந்த நகரத்திலாம் இருந்து இந்த யோக பயிற்சி பண்ணுவதெல்லாம் வந்து முழுமையான பலனை தராது. நம்ம வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேணா வந்து யோகம் பண்ணிக்கலாமே தவிர, கடவுளை உணர்வது இந்த யோக பயிற்சிங்கெல்லாம் செய்ய முடியாது. அப்படியே கிருஷ்ணர் சொன்னார், மேலேயும் உட்காரக்கூடாது, கீழேயும் உட்காரக்கூடாது, நடுவில் உட்காந்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து கண்ணை வந்து முழுசாகவும் மூடக்கூடாது, முழுசாகவும் திறந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து மூக்கினுடைய நுனியை பார்க்க வேண்டும் அர்ஜுனா அப்படின்னு யோகம் செய்வதை முறையாக கிருஷ்ணர் சொன்னார். இந்த யோகத்தெல்லாம் வந்து தனியாக காட்டுக்கு போய் இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் கடினம். அதனால தான் ஸ்ரீ பிரபுபாதர் வந்து ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த உதாரணத்தை சொல்கின்றார், யார் ஒருவர் வந்து பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை நம்ம எங்கே இருக்கிறோமோ அதே இடத்துல இருந்து சொன்னோம் அப்படின்னா, சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகாதவாக்னி நிர்வாபனம். கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி பக்தி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய எப்படி இந்த யோகி கஷ்டப்பட்டு மனசையும் புத்தியையும் வந்து சுத்தப்படுத்தி ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உணர்ந்தாலும், அதே நிலைக்கு நம்மளால ஒரு பக்தன் சாதாரண மனிதனும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் வந்து தூய்மை பெற்று அதுக்கப்புறம் வந்து அவனும் வந்து ஆனந்த கடலை அடைகின்றான். எப்படி யோகி கஷ்டப்பட்டு பண்ணானோ இவன் என்ன பண்ணுறான், வந்து எளிமையான வழியில் வந்து ஆனந்தத்தை அடைகின்றான். அவனும் வந்து பக்தனும் வந்து எந்த விதமான துன்பங்களுக்கும் வந்து ஆட்படுவதில்லை. ஏன் அப்படின்னா இந்த லோகத்தில் பார்த்தபடினா பக்தன் புரிந்து வைத்துக் கொள்கின்றான். என்ன அப்படின்னா, எங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பக்தனுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் போயிடும். எங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை வந்து அது வந்து என்றைக்குமே இருக்கா, நமக்கு வந்து ஒரு 100 நாள் 200 நாள் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா, அது இன்றைக்கி இருக்கும். நம்ம துன்பப்பட்டாலும் சரி இன்பப்பட்டாலும் சரி அந்த துக்கம் என்ன பண்ணோம், வர்ற துக்கம் வந்து தான் தீரும், அதுக்கப்புறம் வர சந்தோஷமும் வந்து தான் தீரும். அதனால் பக்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் துக்கம் வந்துச்சு அப்படின்னா எப்படி மழைக்காலம் வெயில் காலம் வந்து வந்து மாறி மாறி இருக்கிறதோ அதுபோல் பக்தனுக்கு தெரியும் இந்த துக்கமும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் பக்தி பாதையை பயிற்சி பண்ணுகின்றான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.